கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஐந்து காரியங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை ஒட்டி ஐந்து காரியங்களை முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு மிகவும் எளிமையானது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு மிகவும் எளிமையானது. இறைவன், தேவன், ஆண்டவர், சர்வ வல்லவர், சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் இந்த பூமியிலே பிறந்த விதம் மிகவும் 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 எளிமையானது. இதை குறித்து நான் யோசித்து பார்க்கிறேன். கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. தேவாதி தேவன், தேவனுடைய குமாரன் இந்த பூமியிலே அவதரித்த விதம், ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே பிறந்த விதம் மிக 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 எளிமையானதாக காணப்படுகிறது. எப்படி எனில், ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே அவர் மனிதனாக அவதரித்த போது அவருக்கு சத்திரத்தில் கூட ஒரு இடம் இல்லாமல் இருந்ததா. வழிப்போக்கர்கள் போய் தங்கும் இடமாகிய சத்திரத்தில் கூட அவருக்கு இடம் இல்லாது இருந்தபடியால் முன்னணியிலே பிள்ளையை துணிகளாலே சுற்றி அதிலே கிடத்தினால் மரியாள் என்று வேதத்தினை நாம் பார்க்கிறோம். முன்னணி என்று சொல்லப்பட்டால் ஆடு மாடுகள் மடக்கி தீனி போடப்படுகிற இடம். அந்த இடத்திலேதான் தேவன் சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் மனித அவதாரம் எடுத்த போது அப்பேற்பட்ட ஒரு இடத்திலேதான் துணிகளால் சுட்டி மரியாள் அவரை கிடத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என கரிமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு மிகவும் எளிமையானதாக காணப்படுவதை நாம் சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு முதன் முதல் மேய்ப்பர்களுக்கு, இடையர்களுக்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆடு மாடுகளை மேய்க்கிறவர்கள், ஆடுகளை மாடுகளை மேய்க்கிறதுக்கு ஒரு பட்ட படிப்பு தேவையில்லை, அதற்கு ஒரு பட்டம் தேவையில்லை, அதற்கு பல்கலைக்கழகம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆடு மாடுகள் மேய்க்கிறது சர்வ சாதாரணமான ஒரு தொழில், ஒரு வேலை. ஆகவே இரவிலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த அந்த மேய்ப்பர்களுக்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் செய்தி முதலாவது அறிவிக்கப்படுகிறது. படித்தவர்களுக்கு அல்ல, பணக்காரர்களுக்கு அல்ல, அறிவாளிகளுக்கு அல்ல, ஞானிகளுக்கும் அல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எளிமையாக முதல் முதலாக மந்தைகளை மேய்த்துக் கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு தான் அறிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு எளிமையானது என்று நான் குறிப்பிடுகிறேன். ஏனென்றால் அவருடைய தாயும் தகப்பனும் அவர் பிறந்த எட்டாம் நாள் அவரை ஆலயத்தில் கொண்டு போகும் போது நியாயப்பிரமாணத்தின்படி பலி செலுத்துவதற்கு அவளுக்கு ஒரு ஆடு கூட வாங்க முடியாதபடியால், ஒரு ஆடு கூட அவரிடத்தில் இல்லாத பட்சத்திலே ஒரு ஜோடு காட்டு புறாவை அவருக்காக பலி செலுத்துவதற்காக ஆலயத்துக்கு அவரை கொண்டு போனார் சொல்லி நாம் பார்க்கிறோம். என கரிமானவர்களே, அவ்வளவு எளிமையான ஒரு குடும்பத்திலேதான் ஒரு ஆடை கூட பலி செலுத்த முடியாத அளவுக்கு எளிமையாக இருந்த ஒரு குடும்பத்திலேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு மிகவும் எளிமையானது. ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நம் ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திலே எளிமையாக பிறந்தார் என்பதை நாம் மறக்கக்கூடாது, மறைக்கவும் முடியாது. ஆகவேதான் மத்தேயு 5:3 அவர் மலைப்பிரசங்கத்திலே, ஏன் அந்த மகிமையின் பிரசங்கத்திலே ஆண்டவர் சொன்ன முதலாவது வார்த்தை என்ன தெரியுமா? ஆவிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவர். பிளஸட் ஆர் த பூர் இன் ஸ்பிரிட். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சோ வி கேன் லேர்ன் சம்திங். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இங்கே இருக்கிறது. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறக்கும் போது மகா உன்னதமான ஒரு நிலைமையில் அவர் பிறந்திருக்கலாம். அவர் தேவன், தேவனுக்கு சமமாக இருந்தவர். அவர் பிறக்கும் போது அவருடைய பிறப்பு அமோகமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றையும் தவிர்த்து, அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு எளிமையின் கோலத்திலே இறைவன், இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவதரித்ததை நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே எளிமையான விதத்திலே பிறந்தார், எளிமையாகவே 33 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஆகவேதான் அவர் சொன்னார், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆகவே நான் இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து சொல்லக்கூடியது என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவர்கள், அழியாத அசைவில்லாத தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவர்கள் ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கருத்திலே அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவன் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். இயேசு எப்படி பிறந்தாரோ எப்படி வாழ்ந்தாரோ அதை நமக்கு அவர் போதித்தார். ஆகவேதான் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, அவர் எதையெல்லாம் போதித்தாரோ அதையெல்லாம் அவர் வாழ்ந்தார், எதையெல்லாம் அவர் வாழ்ந்தாரோ அதையெல்லாம் அவர் போதித்தார். மொத்தத்தில் சுத்தமாக சொல்ல போனால் அவருடைய வாழ்க்கைக்கும் அவருடைய வார்த்தைக்கும் இடையில எந்த வித்தியாசத்தையும் காணவே முடியாது. That is very important thing. We have to நாம் அதை சிந்திக்கும்படி ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் இடையில் ஒரு வித்தியாசத்தை நாம் காணவே முடியாது. அவர் எதையெல்லாம் அவர் போதித்தாரோ அதையெல்லாம் அவர் சாதித்தார், எதையெல்லாம் அவர் சாதித்தாரோ அதையெல்லாம் அவர் போதித்தார். ஆகவே இயேசு நமக்கு முன்மாதிரி என்றால் அது மிகையாகாது. என கரிமானவர்களே, ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு ஒரு எளிமையானது. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாமும் இந்த உலகத்திலே எளிமை, நம்முடைய ஆவி எளிமையானதாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உலகத்திலே வாழ்கிறவர்கள் எப்படியும் வாழலாம், உல்லாசமாக வாழ வேண்டும், உயர்ந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும், புகழோடு வாழ வேண்டும், அப்படி வாழ வேண்டும், இப்படி வாழ வேண்டும் என்கின்ற இந்த உலகத்து ஜனங்கள் வாழ்றது போல நீயும் நானும் வாழக்கூடாது. அப்படி நாம் வாழவுமாக இருந்தால் பரலோக ராஜ்யத்திலே நமக்கு பங்கில்லை. நம்முடைய மேன்மையெல்லாம் இந்த உலகத்திலே அனுபவித்து தீர்த்து விட்டால் தேவன் ராஜ்யத்திலே எப்படித்தான் நாம் பிரவேசிக்க போறோம் என கரிமானவர்களே. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு நற்செய்தி அல்லது தேவனுடைய செய்தி என்னவென்றால், நாம் ஆவியிலே எளிமை உள்ளவளாக இருக்க வேண்டும். தேவனுக்காக எதை செய்யலாம், ஆண்டவருக்காக எதை செய்யலாம், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக எதை செய்யலாம், நான் எப்படி ஆண்டவருக்காக, இவைகளை குறித்து நாம் அதிகமாக சிந்திப்போமாக இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்திலே நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பங்கு வைத்திருப்பார். அதை நாம் மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. ஆகவே ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு ஒரு எளிமையானது என்பதை முதலாவது நான் குறிப்பிடுவேன். நம்பர் டூ, இரண்டாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு தீர்க்க தரிசனமானது. ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு ஏதோ தற்செயலாக நடந்தது ஒன்று அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு தீர்க்க தரிசனமானது. அதாவது ஆதியாகமம் 3:15 இருந்து மல்கியா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் வரைக்கும் சொல்லப்பட்ட தீர்க்க வசனங்கள், தீர்க்க தரிசனத்தின் மொத்த வடிவமாக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே அவதரித்தார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். ஆகவே இறைமகன் ஒரு ஸ்திரியின் வித்தாக இந்த உலகத்திலே அவதரிக்க வேண்டும் என்கின்ற முதல் தீர்க்க தரிசனம் மனுஷன் பாவம் செய்த போதே வெளிப்படுகிறது. ஆகவே ஆண்டவர் இயேசு தீர்க்க தரிசனத்தின் மொத்த வடிவமாக இந்த உலகத்திலே அவதரித்திருக்கிறார். அதையும் நாம் சிந்திக்க வேண்டும். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசிகளால் சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும், அவருடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் ஆண்டவர் இயேசுடைய பிறப்பிலே நிறைவேறியிருக்கிறது. ஆகவே அவர் இறைவன் என்று சொல்லுகிறேன், ஆகவே ஆண்டவர் என்று சொல்லுகிறேன். என கரிமானவர்களே, அவர் எங்கே பிறப்பார் என்றும் அவர் பிறக்கிறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்பாக தீர்க்கமாக உரைக்கப்பட்டது. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதியாவில் இருக்க அநேக ஆயிரங்களில் சிறியவையாக இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் என்று புறப்பட்டு என்னிடத்திலே வருவார், அவருடைய நாட்கள் அனாதியானது என்று சொல்லி தீர்க்க தரிசியான முன்குறிக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறத்தக்கதாக, தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்லகேம் என்கின்ற சிற்றூரிலே வந்து பிறந்தார் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு ஒரு தற்செயலானது ஒன்றது அல்ல, அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு ஏதோ மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு தீர்க்க தரிசனமானது என்பதை சத்தியின்படி நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு அறிமானவர்களே, அவர் இயேசுடைய பிறப்பு தீர்க்க தரிசனமானது. எங்கே பிறப்பார் என்று இயேசு கிறிஸ்து குறித்து தீர்க்கம் சொல்லப்பட்டதோ அப்படியாய் தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட அதே இடத்திலே ஆண்டவர் இயேசு வந்து அவதரித்தான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு தீர்க்கதரிசனம் என்று ஏன் நான் சொல்லுகிறேன், ஏசாயா 7 ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7:14 வசனத்திலே நாம் பார்ப்போமா இருந்தால், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட 700 முதலாக துல்லியமாக சரியாக நுட்பமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து ஏசாயா தீர்க்க முறைக்கிறார், முன்னறிவிக்கிறார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவார், ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே என்ன கருமானவர்களே, ஆண்டவர் இயேசு எங்கே பிறப்பார் என்று சொல்லி தீர்க்க முறைக்கப்பட்டதோ அங்கே பிறந்தார். கன்னிகைக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது, அதே போல ஆண்டவர் இயேசு ஒரு கன்னிகைக்கு மகனாக பிறந்தார். என கரிமானவர்களே, ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு தீர்க்க தரிசனம் ஆனது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ளுவோம். அவருடைய பிறப்பு ஒரு தற்செயலானது அல்ல, அது உலக தோற்றம் முதலே பிதாவிடத்திலே இருந்த அனாதி சித்தத்தின்படி குறித்த காலத்திலே, பிதாவாகிய தேவனாலே குறித்த காலத்திலே அல்லது தகுந்த காலத்திலே ஆண்டவர் இயேசு இறை மகன் தேவனுடைய குமாரன் தீர்க்க தரிசனத்தின் மொத்த வடிவமாக இந்த உலகத்திலே அவதரித்தார். இதற்கு தான் கிறிஸ்துமஸ் என்று பெயரா. நம்பர் 3, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு குறித்து சொல்ல வேண்டிய 3வது காரியம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு சரித்திரபூர்வமானது. 1வது நான் சொன்ன இயேசுடைய பிறப்பு அது எளிமையானது என்று சொல்லி, 2வது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு தீர்க்க தரிசனமானது என்று சொன்னேன், 3வது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு சரித்திரபூர்வமானது என்பதை நான் சொல்லுகிறேன். எனக்கு அறிமானவர்கள் இதை குறித்து விவரமாக நாம் பேசலாமான நமக்கு இருக்கிற நேரமும் காலமும் சுருக்கமாக இருக்கிறது. எனக்கு அறிமானவர்களே, இந்த உலகத்தின் சரித்திரத்தையே 2 பிரித்த ஒரே ஒரு சரித்திர புருஷர் என்று சொன்னால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இந்த உலகத்தின் சரித்திரத்தை 2 கூறுகளாக பிரித்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தான். இன்றைக்கு நாம் 2009 முடிகிற இடத்துக்கு நாம் வந்துட்டோம். இன்றைக்கு 2009 நாம் எங்கே வைத்து கணக்கு பார்க்கிறோம், எதிலிருந்து ஆரம்பிக்கிறோம்? ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே பிறந்த போது முதல் குடிமதிப்பு எழுதப்பட்டிருக்கு. அவர் இயேசு இந்த உலகத்திலே பிறந்து, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே பிறந்து இன்றைக்கு 2009 என்று சரித்திரம் சாட்சி சொல்கிறது. சரித்திரம் மட்டுமல்ல, நாமும் இதை குறித்து சாட்சி சொல்கிறோம், இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார் என்பது. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு அது சர்வ சாதாரணமானது ஒன்று அல்ல. ஒரு சிற்றூரிலே பிறந்தாலும், ஒரு குக்கிராமத்திலே ஆண்டவர் இயேசு பிறந்திருந்தாலும், இன்றைக்கு அகிலம் முழுவதும் அவரை ஆராதிக்கிற ஜனங்கள், ஒரு மில்லியன் ஆஃப் பில்லியன் பீப்புள், இன்றைக்கு உலகத்திலே எண்ணிக்கணக்கிட்ட ஜனங்கள் ஒரு குக்கிராமத்திலே, பெத்லகேம் என்கின்ற ஒரு சிறு கிராமத்திலே பிறந்து இவரை ஆராதிக்கிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு ஒரு சாதாரணமானது அல்ல, அது அசாதாரணமானது என்கின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு அது சரித்திரபூர்வமானது என்கின்றேன். இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு பிறந்த இடத்தை, பெத்லகேம் என்கிற இடத்தை நாம் போய் பார்க்கக்கூடியதாக இருந்தார். நேற்று நியூஸ்ல பார்த்தேன், ஏராளமான ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த பெத்லகேம் என்கிற நகரத்தை விசிட் பண்ணியிருக்கார், பார்க்கிறார்கள், அவர் பிறந்த இடத்தை பார்க்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு பிறந்த இடத்தை பார்க்கிறார்கள், ஆனால் அவர் பிறந்த இடத்தை அவர் தொடர்ந்து கொள்ளவில்லை. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பு சரித்திரபூர்வமான, இதை நான் உங்களுக்கு சொல்ல. நம்பர் 4, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு 1வது எளிமையானது என்றேன், 2வது தீர்க்க தரிசனமானது என்றேன், 3வது சரித்திரபூர்வமானது என்றேன், 4வது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு அதிசயமானது. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு அதிசயமானது. ஆகவேதான் ஏசாயா 9:6 நாம் வாசிக்கிறோம், நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், அவர் நாமம் அதிசயம், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, ஐந்து பேர்களை ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் இயேசுவுக்கு சொல்லுற. அதிலே ஏசாயா சொல்லுகிற முதல் பேர் என்ன தெரியுமா? அவர் நாமம் அதிசயம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அதிசயமானவர். நாம் நம்மை ஆட்கொண்டிருக்கிற ஆண்டவர் அதிசயமானவர். என்ன கரிமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அதிசயம் என்று சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அதிசயம் என்று சொல்லுகிறேன்? ஏன் தெரியுமா? ஒரு ஒன் மினிட்ல நிக்கட்டும், என்ன கவனிங்க. நான் ஏற்கனவே ஒரு வசனத்தை சொல்ல, 7:14 ஏசாயா, ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அதிசயமானதுன்னு சொல்லி ஏன் நான் சொல்லுகிறேன்? இந்த உலகத்திலே எத்தனையோ அறிவாளிகள் பிறந்திருக்கிறார்கள், இந்த உலகத்திலே எத்தனையோ படித்த மேதைகளும் மேதாவிகளும் பிறந்திருக்கிறார்கள், இந்த உலகத்திலே புகழ்வாய் இந்த எத்தனையோ சரித்திர ஆசிரியர்களும் தத்துவ மேதைகளும் பிறந்திருக்கிறார்கள். ஆனால் அவங்களுடைய பிறப்பு ஒன்றும் அதிசயமானது இல்லை. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மாத்திரம் அதிசயம். ஏன்? காரணம் என்னவென்றால், அவருடைய பிறப்பு அதிசயமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றிருக்கிறார். ஓ, இட் வாஸ் வண்டர். ஏன் தெரியுமா? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பிறக்கிறது என்பது அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட, இட் வாஸ் அ சூப்பர் நேச்சுரல் திங். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகிறது, ஒரு குமாரனை பெறுகிறது என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அதிசயம். இந்த உலகத்திலே யார் தான் அப்படி பிறந்திருக்கார்கள்? நானும் பார்க்கிறேன், கேள்விப்படுகிறேன், யார் யாரெல்லாமோ தெய்வம் என்றெல்லாம் வந்தார்கள் போனார்கள் சொல்லப்படுது. ஆனால் இந்த உலகத்திலே அதிசயமாக அவதரித்த ஒரே ஒரு தேவன் என்று சொன்னால், இறைவன், ஆண்டவன் சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தான். ஏனென்றால் ஒரு கன்னிகை கர்ப்பவதி. இதைத்தான் தேவதூனத்திலே மரியாதை கேட்கிறார். இது எப்படியாகும்? நானோ புருஷனை அறியனே. How it should be possible? எப்படியாகும்? நான் புருஷனை அறியனே. அவளுக்கே விளங்கல, அவளுக்கே அதிசயம். மரியாதைக்கே விளங்கல, புரியல. புரிந்திருக்குமா இருந்தால், விளங்கி இருக்குமா இருந்தால், அதன் தாற்பயத்தை அவள் உணர்ந்திருப்பானா இருந்தால், இந்த கேள்வியை தேவதூதத்திலே கேட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எப்படியாகும்? நானோ புருஷனை அறியன்னு சொல்லி. ஆகவேதான் அப்பொழுது தேவதூதன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தேவனாலே கூடாத காரியம்
ஒன்றும் இல்லை.
இன்றைக்கு நாமும் சில இடங்களிலே இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லிக்கணும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே அவ்வப்போது க்ரோஸ் பண்ணுகிற, இடைமறிக்கிற சில பிரச்சனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், துக்கங்கள், வியாதிகள், ஓ பட்டபரிணதி, நம்முடைய வாழ்க்கையிலே இடைமறிக்கும் போது நாம் நினைக்க வேண்டியதும் விசுவாசிக்க வேண்டியதும் அறிக்கை பண்ண வேண்டியதுமான ஒரு முக்கிய வார்த்தை என்ன தெரியுமா? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதை நீ விசுவாசிப்பாயா? ஒரு கன்னி பெண்ணுடைய வயிற்றிலே ஒரு குமாரனை தேவனாலே உற்பத்தியாக்கி முடியுமாக இருந்தால், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய தேவனாலே கூடாதா என்ன? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமுள்ளவர். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதை நீ விசுவாசிப்பாயா? இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே இந்த இடத்துல வந்திருக்கிற உன்னை பார்த்து, நான் ஆண்டவர் ஊழியக்காரன், நான் உன்னை பார்த்து கேட்கிறேன், இந்த வார்த்தையை நீ விசுவாசிப்பாயா? தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒருவேளை இன்றைக்கு உடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளை நீ எதிர்நோக்கி இருக்கலாம், இன்றைக்கு உடைய வாழ்க்கையிலே பல கஷ்டங்களை நீ எதிர்நோக்கி இருக்கலாம், இன்றைக்கு உடைய வாழ்க்கையிலே தீராத வியாதிகள், பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய கஷ்டங்கள், பல காரியங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கலாம். நீ விசுவாசிதான், நீ ஆண்டவுடைய பிள்ளைதான். ஆனால் நாம் அடிக்கடி நாம் ஆண்டவுடைய வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களையும் இணையாமல் நாம் அடிக்கடி நாம் சோர்ந்து போகிறோம். அப்படி சோதிக்கிற நேரத்திலெல்லாம் நாம் அறிக்கை பண்ண வேண்டியது, விசுவாசிக்கூடியதுமான ஒரு வார்த்தை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஓகே, நம்முடைய வாழ்க்கையில சில நன்மைக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலையே இல்லாமல் இருக்கலாம். நாம் எதிர்பார்க்கிற சில, நாம் நினைக்கிற, நமக்கு தேவையான, நாம் எதிர்பார்க்கிற சில நன்மைகள், நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு ஏற்ற சூழ்நிலைகளே இல்லாமல் இருக்கலாம். இட்ஸ் ஓகே. ஆனால் நீ விசுவாசிக்க வேண்டியதும், நீ அறிக்கை பண்ண வேண்டியதுமான ஒரு வார்த்தை, அல்லது ஒரு வாக்கு தத்துவம் என்னவென்றால், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிகாஸ் யுவர் காட் இஸ் ஆல் மைட்டி. உன் தேவைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை தேவனால செய்ய முடியும் என்று ஏன் நீ விசுவாசிக்கவில்லை? நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா? கவனிங்க, இன்றைக்கு நீ இருக்கிற சூழ்நிலை தேவன் அறிவார், நீ போகிற பாதையும் அவர் அறிவார். ஆனால் உன் விசுவாச நரம்புகளை நீ உறுதிப்படுத்திக் கொள். நீ இருக்கிற சூழ்நிலையிலே உன் தேவைகள், உன் வியாதிகள், உன் கஷ்டங்கள், உன் எதிர்காலத்தை குறித்து இருக்கிற கேள்விக்குறிகள் இவைகள் மத்தியிலும் நீ எழுந்து நின்று ஆண்டவரை பார்த்து நீ சொல்ல முடியுமா, ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என்ற வாழ்க்கையில ஒரு நன்மையை செய்ய, நான் எதிர்பார்க்கிற நன்மையை செய்ய, உன்னா உம்மாலே முடியும், ஆண்டவரே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நீ விசுவாசித்து அறிக்கை செய்வாயா? அப்பொழுது தேவன் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். God is waiting for your answer. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இது எப்படி ஆகும்? அவள் கேட்ட கேள்வி சரிதான், அவளுடைய நினைவு சரிதான், அங்குமேதான் அவள் கேட்க, நான் புருஷன் அறியனே, இது எப்படி ஆகும்? அப்பொழுதுதான் தூதர் சொல்றான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவேதான் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை சுற்றி சூழ இருக்கிற காரியங்கள், நீங்க எதிர்பார்க்கிற நன்மைகள் நடக்கிறதுக்கு ஏதும் இல்லாமல், இட்ஸ் ஓகே. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை, வாக்குத்தத்தை நீ விசுவாசித்து நீ அறிக்கை பண்ணுவா இருந்தால், தேவாதி தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். He can make a way. உனக்கு ஒரு வழியை உனக்கு உண்டு பண்ணி தர முடியும், உனக்கு ஒரு நன்மை செய்ய அவரால் முடியும். எப்படி என்று நமக்கு தெரியாதானால், எப்படியாவது ஒரு அற்புதத்தை, ஒரு நன்மை செய்ய தேவனாலே முடியும் என்பதை நீ விசுவாசிப்பாயோ? அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், தீராமல் இருக்கலாம், வருஷங்கள் பல போயிருக்கலாம், நோய்களோ வட்டவர். If you believe in God, நீ தேவாதி தேவனை நம்புவாக இருந்தால், நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உறுதியாக நம்புவாக இருந்தால், உன்னுடைய எதிர்காலம் வெளிச்சமாக இருக்கும். உன் பிரச்சனைகளை தீர்க்க சர்வ வல்லமுள்ள ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார் என்று இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே நான் உனக்கு நற்செய்தி சொல்ல. எப்படி, I don't know, எப்படி என்பது எனக்கு தெரியாது, ஆனா எப்படியாவது ஒரு அற்புதத்தை செய்ய தேவனாலே முடியும் என்கின்றதை நான் விசுவாசத்தோடு உனக்கு அறிவிக்கிறேன். ஆகவே நீ ஒரு சூழ்நிலையே பார்க்காது, உன்னை சுத்தி இருக்க பிரச்சனையே யோசித்துக் கொண்டிருக்காது. நீ உன்னை சுத்தி இருக்க பிரச்சனைகளை யோசித்து 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 யோசித்தே நீ விசுவாசத்தை விட்டு பெண் வாங்கிட்ட. ஆவி நான் உன சொல்றேன், கம் பேக், திரும்பி வா, ஆண்டவர் முகத்தை பார், அவர் பாதத்தில் அமர், ஆண்டவர் அறிக்கை பண்ணு, என் தேவனே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, நான் விசுவாசிக்கிறேன், என் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க உம்மாலே முடியும், என் குடும்பத்தை சேர்க்க உம்மாலே முடியும், என் எதிர்காலத்தை கட்ட உம்மாலே முடியும், நான் எதிர்பார்க்கிற நன்மை உம்மாலே முடியும், எனக்கு அற்புத சுகம் ஆரோக்கியம் உம்மாலே கூடும், லோடாய் பிளிவு, நான் உம்மை நம்புகிறேன், உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நீ விசுவாசித்து அறிக்கை பண்ணிப்பான், அறிக்கை பண்ணிப்பான். ஐ கேன் சேலஞ்ச் யூ பிகாஸ் ஐ நான் ஆராதிக்கிறவர் என்னார் என்று அறிந்திருக்க. டோன்ட் லூஸ் யுவர் ஃபெய்த். ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பு அதிசயமான, கன்னிகை கர்ப்பவதியான குமாரனை பெற்ற. நம்பர் 5, ஆண்டவர் இயேசுக்குடைய பிறப்பை குறித்து நான் சொல்ற ஐந்தாவது காரியம், இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு மனித குலத்துக்கு மிக மிக முக்கியமான. அவர் பிறந்திருக்காவிட்டால் அவர் மரித்திருக்க முடியாது. அவர் பிறந்திருக்காவிட்டால் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்திருக்க முடியாது. அவர் பிறந்திருக்காவிட்டால் நீயும் நானும் பாவத்தில் பிறந்து, பாவத்தில் வளர்ந்து, பாவத்தில் வாழ்ந்து, பாவத்தில் மரித்து பாவாளம் போயிருப்போம். ஆகவே நீயும் நானும் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக, நித்திய அக்னிக்கு போகக்கூடாது என்பதற்காக தேவனுடைய குமாரன் மாம்சத்திலே வழிபட்டார், மனிதனாக அவதரித்தார். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு உனக்கும் எனக்கும் மிக மிக முக்கியமான. என கவுனி, நீயும் நானும் யார்? ஓகே, நீ படித்திருக்கல, நான்கு காரியங்களை அறிந்திருக்கலாம், சிற்சில காரியங்களை வல்லவனாக இருக்கலாம், பணத்து பணம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், இட்ஸ் ஓகே. பட் வாட்ஸ் தி கன்சிக்வன்ஸ், விளைவு என்ன அல்லது முடிவு என்ன? மை பைபிள் சேஸ் விதேகி தன் வழிகளில் எல்லாம் கவனமா இருக்கிறான். விவேகம் தான் என்னங்க, ஒரு மனுஷன் தன்னுடைய வழியை குறித்து அவன் யோசிக்கணும்னா இருக்கும். ஒரு மனிதனுக்கு தன்னை எதிர்காலத்தை குறித்த சரியான அறிவு தெளிவு இருக்கவன், படித்திருக்கலாம், பணம் இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், ஆனா முடிவு என்ன? முடிவு என்ன? பணத்தோடும் படிப்போடும் பட்டத்தோடும் நரகத்துக்கு செல்றது, நித்திய அக்னிக்கு செல்றது. யார் இதிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடும்? யார் இதிலிருந்து நம்மை தப்புவிக்க முடியும்? எந்த மனுஷன் நம்மை நரகத்தில் இருந்து நித்திய அக்னியிலிருந்து நம்மை காப்பாற்ற முடியும்? எல்லா வேதங்களும் சொல்றது சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்கு, ஆனா போகிற வழி என்ன? எந்த மார்க்கம் சொல்லுறது? ஆபுதன் இயேசுனார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னால் எல்லாமே எவனும் பிதாவிடத்தில் வரான். அவ இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தபடியால் தான், மனிதனாக பிறந்தபடியால் தான் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்க்கக்கூடியதாக இருக்கும். மட்டுமல்ல, அவர் மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்தபடியால் தான் இன்றைக்கு நீயும் நானும் அனுபவிக்கிற வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்களை அவர் 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 அனுபவித்தவராக இருந்தபடியால் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆவதன் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாது இருக்கிறபடியால் சோதிக்கப்படுற நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நீயும் நானும் கடந்து போற காரியங்கள் அவர் அறிந்த காரியங்கள், அவர் கடந்து போன காரியங்கள் தான். ஒருவேளை ஆண்டவர் வானத்திலிருந்து பொத்தனு கொதிச்சிருந்தார், மனுஷன் சொல்லியிருப்பா, ஆண்டவரே உமக்கு என்னப்பா தெரியும், என்ன போல நீ பிறந்து வளர்ந்து இந்த மாம்சத்தில் இருந்து பார்த்தா தான் இந்த காரியத்தை நீங்க புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி மனுஷன் சொல்லியிருப்பான். ஆனால் இன்றைக்கு எந்த மனுஷனும் எந்த வார்த்தையும் அவருக்கு முன்பாக பேச முடியாத அளவுக்கு தெய்வம் ஆண்டவர் இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து வந்து உன்னை போல என்னை போல மாம்சத்திலும் ரத்தத்திலும் 33 ஆண்டுகள் வாழ்ந்து பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் பரிசுத்தமாக வாழ்ந்து உன் பாவத்தை வெண் பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்து மறித்து 3 நாள் உயிரோடு எழுந்து இன்றும் என்றும் சதா காலங்களில் ஜீவிக்கிறார். ஆகவேதான் இன்றைக்கும் நாம் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுவோம். அநேக ஜனங்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடுறாங்க, ஆனா கிறிஸ்துவை தெரியாது. கிறிஸ்துவை தெரியாவிட்டாலும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறான், மரத்தை நடுறான், லைட்டா போடுறான், ஜன்னல்களை பார்த்தா சோடிச்சிருக்கான், வீட்டை பார்த்தா லைட்டை போட்டு சோடிச்சு விட்டுறான், லைட் எல்லாம் பத்தி பத்தி நூறுது, பார்க்கறதுக்கு ரம்மியமா இருக்குது, அழகாக இருக்குது. என்ன செய்யறான் மனுஷன், லைட் போட்டு பாக்குறான், மரம் வச்சு பாக்குறான், மின்னி மின்னி எல்லாம் பத்தி பத்தி நூறுது, லைட் போட்டு பாக்குறான், வீட்டை வெளிச்சம் போட்டு அழகாக வச்சிருக்கான், ஆனா தன் இருதயமாகிய வீட்டை இருட்டாக வச்சிருக்கான். என்ன கருமானவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வந்து பிறந்தது உனக்கும் எனக்கும் முக்கியம். ஏனென்றால் அவர் பிறந்தபடியாத்தான் நீயும் நானும் செய்த பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார். இன்னைக்கு நீயும் நானும் செய்த பாவங்கள் உண்டா ரெண்டா? அவை நானும் நீயும் செய்த பாவத்துக்காகத்தான் அவர் இந்த உலகத்தில் உன்னையும் என்னையும் போல மனித அவதாரம் எடுத்து வந்தார். நான் சொல்ல கேட்டிருக்கிறேன், மனிதனும் தெய்வமாகலாம், மனிதனும் தெய்வமாகலாம், பட் ஐ டோன்ட் பிலீவ் இட், நான் அதை நம்பல. மனிதன் தெய்வமாக முடியாது, ஆனால் தெய்வம் மனிதனாக முடியும், தட் இஸ் பாசிபிள். மனிதன் தெய்வமாக முடியாது, ஆனால் தெய்வம் மனிதனாக முடியும், தட் இஸ் கிறிஸ்மஸ். அதுதான் கிறிஸ்மஸ், தெய்வம் மனிதனான. முதலாம் சொல்றது வார்த்தை மாம்சமா, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி வார்த்தை. இயேசு மாம்சமாக இந்த உலகத்திலே அவதரித்தாரு, உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தன். ஆகவே என கரிமானவர்களே, ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பு எனக்கும் உனக்கும் மிகவும் 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 முக்கியமானது. அவர் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தபடியாத்தான் நீயும் நானும் செய்த பாவங்களை அவர் சுமந்து தீர்த்து உனக்காக எனக்காக மறித்தார், 3 நாள் உயிரிழந்தார், என்றும் என்றும் அவர் சதா காலங்களும் ஜீவிக்கிறார். ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கருமார்களே, ஐந்து காரியங்களை நான் சொன்னேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எளிமையானது, இரண்டாவது தீக்கிரசனமானது, மூன்றாவது சரித்திரபூர்வமானது, நாலாவது அதிசயமானது, ஐந்தாவது மனுக்குலத்துக்கு ஏன் உனக்கும் எனக்கும் மிகவும் முக்கியமானது. நாம் என்னுடைய முடிவு வார்த்தைக்குள்ள வாரத்துக்கு முதல் நான் அப்போது வாசித்த அந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இப்ப திரும்ப படிங்க, 1:38
அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவது என்றால், அப்பொழுது தேவதூதன் அவளிடத்தில்
அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. மரியாள் தேவதூதனை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவது. இந்த வார்த்தை சொன்ன போது முடிவிலே இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு காக்கடவு சொன்ன உடனே அதுக்கு பிறகு தேவதூதன் ஒரு வார்த்தையும் பேசல போட்டான். அந்த விஷயம் முடிஞ்சது பாரு, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக்கணும். இப்ப என்ன கவனிங்க, இந்த வார்த்தையை கொஞ்சம் வெறித்து சுருக்கி முடிகிறேன். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஒவ்வொரு உண்மை உள்ள கிறிஸ்தவனும் இந்த சென்டருக்கு வரணுங்க. ஒவ்வொரு உண்மை உள்ள விசுவாசியும் இந்த வார்த்தையின் மையத்துக்கு வரணுங்க. ஒவ்வொரு தேவனை பின்பற்ற பிள்ளைகளும் இந்த வசனத்துக்குள்ள வரணும் பாரு, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி என்ன காக்கிறேன். அர்த்தம் என்னங்க? ஒரு நாள் அவன் மரியாள் அவன் ஒரு கன்னிப்பெண், அவளுக்கு யோசிப்பு என்கின்ற ஒரு நீதிமானை என்கேஜ் பண்ணியிருந்தது. இந்த சூழ்நிலையிலே இவளுடைய வீட்டிலே, இவள் இருந்த வீட்டிலே, மரியாள் இருந்த வீட்டிலே, திடீர்னு ஒரு நாள் ஒரு தேவதூதன் வந்து நிற்கிறான். அந்த இடம் முழுவதும் பிரகாசம். வந்த உடனே அவன் வாழ்ந்த வாழ்த்துதல் வார்த்தைகள் புறப்படுது. என்ன சொன்னார்? கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. இந்த வாழ்த்துதைகளை கேட்ட போது அவள் யோசிக்கிறாள், திடீரென மரியாள் நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டாள். என்ன கவனிங்க, மரியாள் நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டாள், தேவதூதன் வருவான், இப்படியான ஒரு செய்தி கொண்டு வருவான், உலக ரட்சகர் என்னுடைய கற்பத்தில் உருவாவார் என்று சொல்லி தேவதூதன் வந்து மரியாளை சந்திக்கும் வரைக்கும் மரியாள் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டாள். அப்படி நினைத்திருக்கிற அப்படி ஏதாவது ஒன்று அவளுக்கு தெரிந்திருக்குமா இருந்தால் யோசேப்பு என்கின்ற நீதிமானை என்கேஜ்மெண்ட் பண்றதுக்கு மரியாதை ஒத்துக்கொண்டிருக்க மாட்டான். திருமண நிச்சயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது ஒரு நீதிமானை. அவ இந்த சந்தர்ப்பத்திலே இந்த சூழ்நிலை தான் திடீரென அந்த தேவதூதம் வந்து அவன் இருக்கிற ரூம்ல வந்து நிற்கிறான். வந்து சொல்றான், கிருப பெற்றுமொழி வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிர்வதி. சோ கன்வர்சேஷன் இஸ் கோயிங் ஆன். அப்பதான் அவன் சொல்றான், நீ கர்ப்பவதி ஆவார், உடத்தில் ஒரு குமாரம் பிறப்பார், அவர் தேவன் அவர் தேவனுடைய உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படுவார், அவர் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் அரசாளுவார் என்றெல்லாம் தேவதூதன் சொல்லிட்டே போறார். இந்த வார்த்தைகளை என்ன கவனிங்க, இந்த வார்த்தைகளை எப்படித்தான் மரியாள் ஜீரணிக்க முடியும்? ஏன் தெரியுமா? இப்ப மரியாளுடைய எண்ணம் எல்லாம், நோக்கம் எல்லாம் என்ன, சிந்தனை எல்லாம் என்ன, அவருடைய திருமண காரியங்களும் அவள் தன் புருஷனோட வாழப்போற எதிர்காலத்தை குறித்து தான் மரியாள் யோசித்துக் கொண்டிருப்பார், சிந்தித்துக் கொண்டிருப்பார். தன்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும், தான் தன்னுடைய கணவனோடு தான் வாழப்போற காரியம் எப்படி இருக்கும், தன்னுடைய திருமண காரியங்கள் எப்படி இருக்கும் என்றெல்லாம் இப்படியான காரியங்களை ஒரு கன்னிப்பெண் ஒரு திருமண நிச்சயத்தம் பண்ணியிருக்கும் போது ஒரு கன்னிப்பெண்ணுக்குள்ள என்னென்ன எண்ணங்கள், விருப்பங்கள், நோக்கங்கள், வாரங்கள் எல்லாம் இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சோ அந்த நிலைமையில இருந்த மரியாதைக்கு திடீரென தூதன் சொல்றான், கிருபை பெற்றவளை வாழ்க, தேவட குமார் உள்ளத்திலே பிறக்க போறான்னு சொன்னதுல இதை அவளால் ஜீரணிக்க முடியல. இப்ப என்ன கவனிங்க, இந்த நேரத்துல தான் மரியாள் ஒரு டிசிஷன் எடுக்க வந்து இந்த சூழ்நிலை தான் மரியாள் ஒரு தீர்மானம் எடுக்க. என்ன தீர்மானம்? தேவதூதனுடைய செய்தியை மறுத்து என்னுடைய விருப்பப்படி யோசேப்பை கட்டி உலக பிரகாரமாக நான் வாழுகிறதா, அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதா? இங்கே மரியாள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. என்ன கவனிங்க, மரியாளுக்கு நிச்சயமாக அவருடைய பெரியோர்கள் மூலமாகத்தான் திருமணம் நிச்சயப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே அவர் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நிலைமை வந்தபோது தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு முடிவு எடுக்கும் நிலைமை வந்தபோது பெரியோர்களையும் ஒருவேளை அவளுக்கு தாய் தகப்பன் இருந்தால் தாய் தகப்பனையும் சொந்த பந்தங்களையும் கேட்டு கலந்து ஆலோசித்து தேவதூதனுக்கு மறுமொழி சொல்லவே இல்லை. தீங்க போட்டா மரியாதைக்கு ஒரு முக்கியமான ஒரு கட்டம், அவருடைய வாழ்க்கை, அவருடைய எதிர்காலம், அவருடைய ஜீவியம், அவளுக்குள்ள இருந்த கற்பனை, அவளுக்கு எதிர்காலத்துக்குள் இருந்த கற்பனை எல்லாவற்றையும் மந்தனும் மந்த தூதன் மந்தான் எல்லாவற்றையும் உடைத்து போட்டான் பார். அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கற்பனை கோட்டை தன்னை எதிர்காலத்தை குறித்து தன்னை திருமண வாழ்க்கை குறித்து. ஆனா தேவதூதன் கொண்டு வந்த செய்தியை கேட்ட போது அதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு மரியாதை வந்திருக்கு. ஆகவே இப்பொழுது அவள் முக்கியமான ஒரு கட்டம், அவருடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு தீர்மானம், அவருடைய எதிர்காலத்தை குறித்து மிக முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய நிலையிலே மரியாதை வந்திருக்கிறார். அவ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தன் சொந்த பந்தங்களையோ அல்லது வேறு யாரையோரையோ கேட்டு அவள் இப்படியான ஒரு முடிவுக்குள்ள வரையில தூதனோடு பேசினார். தூதன் அவனோடு பேசினார். அவர் சொல்றார், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி ஆக்கிறது. அர்த்தம் என்னங்க, என்னுடைய சுய வெறுப்பு வெறுப்புகளை ஒரு பக்கம் நான் வைக்கிறேன், தேவனுடைய சித்தத்துக்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆகவேதான் அவள் சொன்னார், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஹலோ, நான் சொல்றது விளையாட, தனக்குள்ளே தான் இவ்வளவு காலமாக நேரமாக எதிர்காலத்தை குறித்து தான் கொண்டிருந்த அத்தனை கற்பனைகளையும் ஓரமாக வைத்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட சொற்ப நேரத்துக்குள் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தபோது கன்னியாயிருந்த அந்த மரியா தூதனை பார்த்து சொல்ற, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அர்த்தம் என்ன, இனி என் விருப்பப்படி அல்ல, தேவாதி தேவனே உன் விருப்பப்படி ஆகட்டும். என்ன நடக்கும், ஒரு கணம் எல்லாவற்றையும் மரியாதை யோசித்திருப்பார். இப்ப ஒரு புருஷனை அறியாமல் நான் கர்ப்பவதி ஆகிட்டால் சமூகம் சமுதாயம் என்னை குறித்து என்ன சொல்? நியாயப்பிரமாணத்தின்படி இஷ்டவெளியிலே இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறவர்கள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். மரியாள் மிக உத்தமமாக வளர்ந்த ஒரு பெண், மிக பரிசுத்தமாக ஜீவித்த ஒரு பெண், நீதியும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்த ஒரு உத்தமமான பெண். ஆகவேதான் தேவனிடத்திலே அவளுக்கு கிருபை கிடைத்து தேவகுமாரனுடைய கற்பத்திலே உட்பவிக்கும்படி வந்தது. ஏங்க, தேவதூதன் வந்தபோது இஸ்ரவேலிலே ஏராளமான கன்னி பெண்கள் இருந்தார்களே, அல்லது தேவன் தன் தூதனை யூதேயாவிலிருந்து மரியாதத்திலே அனுப்பும் போது ஏராளமான கன்னி பெண்கள் இருந்தார்களே, ஆனால் ஒரு கன்னி பெண்ணாகிய மரியாதை வீட்டுக்கு மாத்திரம் குறிப்பாக வந்ததுக்கு காரணம் என்ன? மரியாள் அவள் வாழ்ந்த ஒரு பக்தி உள்ள, பரிசுத்தம் உள்ள, ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை தான் அதுக்கு பிரதான காரணம். ஆகவேதான் தூதம்பர் சொன்ன, கிருபை பெற்றவளே வாழ்க்கை, நீ தேவனுக்கு பயந்து வாழ்ந்தா அல்லவா, நீ ஆண்டவருக்கு உத்தமமாக உன்னுடைய கன்னி பிரயாணத்திற்கு பிரயாணத்திலும் உடைய வாழ்க்கையிலும் முக்கியமான கட்டத்திலும் நீ பரிசுத்தமாக வாழ்ந்து உண்மையாக வாழ்ந்தா அல்லவா, ஆகவே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்ற, ஆகவே தேவனுடைய குமாரன் உன்னிடத்தில் உற்பத்தி ஆக போற என்ற செய்தியை நான் உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே இப்பொழுது மரியாள் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து அவள் வைத்திருந்த எல்லா கற்பனைகளையும் ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு இப்பொழுது தேவ சித்தத்துக்கு ஒப்புக் கொடுத்தாள். என்ன, இப்ப உலகம் அவளை பார்த்து என்ன சொல்ல போது, புருஷனை அறியாமல் திருமணம் ஆகிறதுக்கு முதல் அவர் கற்பிணி ஆகிவிட்டால் சமூகமும் சமுதாயம் அவளை பார்த்து என்ன சொல்லியிருக்கும்? சிந்திச்சு பாருங்க, திருமணம் ஆகாத ஒரு கன்னிப்பெண் கற்பவதி ஆகிவிட்டால் சமூகம் சமுதாயம் அவளை குறித்து என்னெல்லாம் சொல்லும், எவ்வளவு ஏளனம் பண்ணும், எவ்வளவு கேலி பண்ணும், இதையெல்லாம் ஒரு விசை மரியாதை யோசித்திருப்பார். ஆனாலும் அதை எல்லாவற்றையும் யோசித்தாலும், என்ன வந்தாலும், யாரு என்ன சொன்னாலும், என்ன நடந்தாலும், என்ன நடக்காவிட்டால் நான் தேவ சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று அவள் தன்னை அர்ப்பணிக்கிறாள் பாருங்க. இப்படிப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட மனுஷர்களை கொண்டுதான் தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். இப்படி தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறவங்களை வைத்துதான் தேவன் தன்னுடைய நோக்கத்தை, தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும். இப்படி தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறவர்கள் மூலமாக அந்த தேவனுடைய நாம இந்த பூமியிலே மகிமைப்படும் என்று இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் நான் உங்களுக்கு சத்தியத்தின்படி சொல்றேன். ஆண்டவருக்கு அடிமை, சிஸ்டர் பிரதர், உன்னுடைய சுய விருப்பு வெறுப்புகளுக்கு நீ அடிமையாக இருந்தது போதும், உடைய பாவ பழக்க வழக்கங்களுக்கு, உடைய மாமிச இச்சைகளுக்கும் மனுஷ பெருமைகளுக்கும் நீ எவ்வளவு காலம் இன்னும் அடிமையாக இருக்க போகிறாய்? உனக்குள்ளே இருக்கிற பாவ பழக்க வழக்கங்களுக்கு இன்னும் எவ்வளவு காலம் நீ அடிமையாக இருக்க போகிறாய்? மை பைபிள் சேஸ், நான் வைத்திருக்கிற கர்த்தர் வேதம் சொல்றது, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்க, ஆனால் மெய்யாகவே குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று இயேசு சொல்றார். பாவத்திலிருந்து, பாவ அடிமத்தனத்திலிருந்து ஒரு மனுஷனை விடுதலையாக்க வல்ல ஒரே ஒரு ஒப்பற்ற தெய்வம், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவை உன்னையும் என்னையும் பாவ அடிமத்தனத்திலிருந்து விடுதலை செய்யத்தான் இறைமகன் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து தனமே உன்னுடைய இருதயத்தையும் என்னுடைய இருதயத்தையும் ஆண்டவர் ஆராய்ந்து அறிகிறார். உடைய கடந்த கால வாழ்க்கை, நீ கடந்து வந்த பாதைகள், உடைய உள்ளரங்கம் வெளியரங்கம் வட்டவர் எனித்திங், எல்லாம் ஆண்டவருக்கு வெளிச்சம் என்பது நீ அறிந்திருந்தாலும் இப்பொழுது நான் உனக்கு தேவ வார்த்தையாக சொல்லிக் கொள்கிறேன். நீ இத்தனை நாளும் வாழ்ந்த வாழ்க்கைகளும், நீ போய் வந்த இடங்கள், உடைய காரியங்கள், உடைய வார்த்தைகள், உடைய நோக்கங்கள் சகலமும் தேவனுக்கு வெளிச்சமாக இருக்கும். எல்லாம் ஒரு நாளைக்கு வெளியரங்கமாகும், எல்லாம் ஒரு நாளைக்கு வெளியரங்கமாகும், எல்லாவற்றையும் தேவன் ஒரு நாளைக்கு வெளியிலே கொண்டு வருவார். ஆகவே அதுக்கு முன்பு நீ ஒன்று செய், நான் சொல்லுகிறேன், உன் பாவங்களை விட்டு, தேவன் அருவருக்கிற காரியங்களை விட்டு, அசுத்தங்களை விட்டு மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, கர்த்தரிடத்திலே மன்னிப்பை கேட்டு, ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினால் உன் பாவங்களற கழுவு. ஏனென்றால் இதுவரை பொறுத்த ஆண்டவர் இனிமேலும் உன்னுடைய வாழ்க்கை குறித்து பொறுப்பாரோ என்கின்ற ஒரு கேள்வி இந்த வேலையாட ஆவியில எழும்புறபடியால் நான் உனக்கு சொல்லுகிறேன். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். ஆகவே பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார். பாவத்துக்கு அடிமையாக ஒரு மனுஷன் இருக்கும் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில தேவ நோக்கம் நிறைவேறாது. பாவத்துக்கு அடிமையாக ஒரு மனுஷன் இருக்கும் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில தேவ நாமம் மகிமைப்படாது. பாவத்துக்கு அடிமையாக ஒரு மனுஷன் இருக்கும் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் நிறைவேறாது. இட் இஸ் இம்பாசிபிள் சார். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே நீயும் ஆண்டவரை பார்த்து மரியாதை சொன்னது போல சொல்லுவாயா? எவ்வளவு காலம் உலகத்துக்கு அடிமையாக இருக்கு, எவ்வளவு காலம் பணத்துக்கு அடிமையாக இருக்கு, எவ்வளவு காலம் பெருமைக்கு அடிமையாக இருக்கு, எவ்வளவு காலம் புகழுக்கு அடிமையாக இருக்கு, எவ்வளவு காலம் நம்முடைய மாமிச சொந்த இச்சைகளுக்கு அடிமையாக இருக்கு? ஹவ் லாங்? கிறிஸ்துவின் பிறப்புக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? The people are celebrating the Christmas. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கிறிஸ்துமஸை கொண்டாடுறார்கள். ஏதோ ஒரு நிகழ்ச்சி. It is going on. இன்றைக்கு நீ பிறந்து வளர்ந்து எத்தனையோ கிறிஸ்துமஸ் நீ கண்டுவிட்டாய். ஒருவேளை நீ கொண்டாடாமல் இருந்தாலும் பல கிறிஸ்துமஸ்கள் போய்கொண்டே இருக்கிறது. நான் கேட்கிறேன், கிறிஸ்துவின் பிறப்புக்கு உனக்கும் என்ன சம்பந்தம்? I tell you, brother and sister, with a simple heart and humble. என்ன கவனிங்க, பெத்லகேமில் பிறந்த இயேசு கிறிஸ்து உன் இதயத்தில் பிறக்கணும் பாருங்க. மட்டுமல்ல, இவருக்கு உன்னை சிருஷ்டித்த ஆண்டவர் உன் பாவத்துக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து தன் உயிரை உனக்காக கொடுத்த உன்னத தேவகுமாரன் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நீ அர்ப்பணித்து, ஆண்டவர் இதோ நான் உம்முடைய அடிமை அப்பா, இனிமேல் என்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு அல்ல, என்னுடைய சொந்த எண்ணங்களும் படி அல்ல, இனிமே நான் உம்முடைய விருப்பங்களுக்காக நான் வாழ்வேன், இனி உம்முடைய வார்த்தையின்படி நான் வாழ்கிறேன். ஒரே ஒரு வாழ்க்கை எனக்காக வாழ்ந்தது போதும், என்னுடைய இச்சைகளுக்காக வாழ்ந்தது போதும், என்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்காக வாழ்ந்தது போதும், என்னுடைய நோக்கங்களுக்காக வாழ்ந்தது போதும், என்னுடைய ஆசைகளுக்காக வாழ்ந்தது போதும். ஆண்டவர், இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே நான் டர்ன் பண்ணுகிறேன், நான் திரும்புகிறேன், உன் பக்கமாக திரும்புகிறேன். மரியா சொன்னது போல நானும் சொல்கிறேன், இதோ நான் உமக்கு அடிமை. ஆண்டவரே, உமக்கு அடிமை. உம்முடைய சித்தப்படி எனக்காக, உம்முடைய சித்தம் என்ற வாழ்க்கை நிறைவு, உம்முடைய விருப்பம் என்ற வாழ்க்கை நிறைவேறும்படி நீ ஒப்புக் கொடுப்பாயா? அல்லது எத்தனையோ கிறிஸ்துமஸ் பார்த்துட்டேன், இதுக்கும் அதே போல ஒரு கிறிஸ்துமஸ், இட்ஸ் கோயிங் ஆன் என்று சொல்லி நீ அப்படியே இருப்பாயா? இட் இஸ் அப் டு யூ. அது உன்னை பொறுத்து. ஆனா தேவனுடைய வார்த்தையை நான் உனக்கு அறிவிக்கிறேன், தேவனுடைய செய்தியை நான் உனக்கு அறிவிக்கிறேன். உன்னை குறித்து இன்னும் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார். உன்னை குறித்து இன்னும் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார். He is waiting for your repentance. கரிமான சகோனே சகோரிய, முடிவு என்ன? நமக்கு எல்லாம் இருந்தும் கடைசியிலே கண்ணை மூடும் போது யார் நம்மோடு கூட வரப்போறார்? எது நம்மோடு கூட வரப்போகிறது? சொல்ல உண்மையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்தில் ஏற்று பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய நோக்கத்தின்படி நீ வாழ்வா இருந்தார். தேவ சமூகத்தில் நிற்கிறது நான் சொல்றேன் சத்தியத்தின்படி. நீ கண்ணை மூடும் போது ஆண்டவருக்காக இதெல்லாம் இந்த உலகத்தில் செய்தாய், அவைகள் எல்லாம் உன்னோடு கூட வரும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனோட கிரியைக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருதுன்னு சொன்ன ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையை நான் இங்கே சுட்டிக்காட்டு. தம்பி தங்கச்சி அண்ண மாறு அக்கா மாறு, இதுவரை உன்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்காக வாழ்ந்தது போதும். உன்னை படைத்த தேவன், உன்னை உருவாக்கின தேவன், உனக்காக சிலுவையில் பாடுபட்டு மறித்து தன் உயிரையும் கொடுத்த இறைவன் ஆண்டவர் இயேசு உனக்காக காத்துட்டு இருக்கிறார். அவருடைய விருப்பத்துக்காக நீ வாழ்வாயா? அவருடைய விருப்பத்துக்கு உன்னை ஒப்பு கொடுப்ப, அவருடைய சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடுப்ப, அவருடைய வார்த்தையின்படி வாழ நீ உன்னை அர்ப்பணிப்பாயோ? அல்லது இன்னும் நான் இப்படியே தான் இருப்பேன், நான் உலக சித்தின்பங்களையும் உலக காரியங்களையும் அனுபவிக்க போகிறேன், இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும், அதுக்கு பிறகு ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு யோசிப்போம் என்பதை குறித்து நீ யோசித்துக் கொண்டிருப்பாயோ? உன் இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உனக்கு ஆண்டவர் கிருபையாக அளந்து தருகிற வருஷங்கள், காலங்கள், நாட்கள், நேரங்கள், வசதிகள், வாய்ப்பு, அறிவு, ஆற்றல் எல்லாவற்றையும் இலகுவாக எடுக்கிறார். பீப்புள் லிசன், மரியா சொன்ன ஆண்டவரே என் விருப்ப பொறுப்பனை நான் ஒரு பக்கம் வைக்கிறேன், எனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கிறது உண்மைதான், ஆனா என் சித்தப்படியாக என் எதிர்காலத்தையும் நான் உங்களுக்கு ஒப்புக்கொள்கிறேன், உன் சித்தப்படியாக. இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலும் நானும் உங்களை அன்பாய் கேட்கிறேன், ஒருவேளை இதுவரை உன்னுடைய சொந்த விருப்பொறுப்புகளுக்காக வாழ்ந்து உடைய நாட்களை செலவழித்திருக்கலாம், உன் அறிவையும் புத்தியும் உன் சரத்திற்கு பலத்தை நீ செலவழித்துக் கொண்டிருக்கலாம். முடிவேன். ஆகவே நான் சொல்றேன், வாழ்வு கொண்டு அது சீக்கிரமாக ஆவே நில், நிதானி சிந்தி. இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் மரியாதை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னை நீ அர்ப்பணிப்பாயா? ஆண்டவர் இனிமேல் என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக நான் வாழ்ந்து சாக மாட்டேன். இருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை, எஞ்சி இருக்கிற நாட்களையும் காலங்களையும் பரிசுகளையும் உம்முடைய விருப்பப்படி உம்முடைய சித்தப்படி வாழ என்று நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நீ ஒப்புக் கொடுப்பா இருந்தால் இது உனக்கு ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்துமஸாக இருக்கின்றதுல சந்தேகம் இல்லை. ஏனென்றால் பெத்லேயுமில் பிறந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். உன்னை வாழ வைப்பதற்காகவே அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார், உனக்காகவே அவர் சிலுவையிலே பாடுபட்ட ரத்தம் சித்தி மறித்தார், உயிர்த்தார், இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார், மீண்டும் இந்த பூமிக்கு அவர் திரும்பி வர இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் நம்பு, இவர் உன்னை கைவிட மாட்டார். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லோரும் எழுத்திருப்போமா கொஞ்சம்?